السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى، وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى.
صدق الله العظيم. سرو قهلهم قهلهم دولهتي فريطالهم ره அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாமும் எம் உயிரின் மேலான ஹலரத்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், பாபியவுங்கள், சபாவுங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எந்தோரு நாள் இவ்வுலகம் அணிந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்மத்தில் சிறுதோசை என்ற சுவருக்கும் கிடைக்கட்டுமாக என துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் மிகவும் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாவை ஏற்றி வைக்கிறேன். எனவே எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவர் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாம். அன்பான அல்லாஹுவின் நன்றியார்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா எங்களை சுவர்க்கத்துக்கு தயார்படுத்துவதற்காக கண்ணியமான ஒரு மாதத்தை தந்து அந்த மாதம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை சுட்டரிக்க வந்த ரமலான், நரகிலே இருந்து எங்களுக்கு விடுதலை தர வந்த ரமலான், சுவர்க்கத்துக்கு எங்களை எல்லாம் கபூல் செய்ய வந்த ரமலான், சுவர்க்கத்திலே வையான் என்ற வாயிலை எங்களுக்கு பரிசாக தர வந்த ரமலான், உறவுகளுக்கும் வாழ்வை ஒரு கொடுப்பதற்காக வந்த ரமலான், நிறைய பொறுமைகளை உள்ளத்திலே தந்த ரமலான், அதிக குர்ஆன் திலாவத்துகளை தந்த ரமலான், எங்களை விட்டும் பிரியக்கூடிய தருவாயிலே நாம் இருக்கிறோம் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே இன்றைய ஹுத்பாவிலே நாம் உங்களோடு இந்த ரமலானிலே பெற்ற பயிற்சிகள், ரமலானிலே பெற்ற பக்குவங்கள், ரமலானிலே செய்த இபாதத்துக்கள், இதை பாதுகாப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், இதை பாதுகாப்பதாக இருந்தால் நாலு வகையான பக்குவம் அவசியம், அந்த பக்குவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல் செய்வதற்கிறது, ஐபாதத் செய்வதற்கிறது, அது லேசி. ஆனா செய்த ஐபாதத்தை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். அமல் செய்வது லேசி, செய்த அமலை வெளியில சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். குர்ஆன் ஓதுவது லேசி, ஓதின குர்ஆன வெளியில சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். ஹஜ்ஜி உம்ரா செய்வது லேசி, ஆனா செய்கின்ற ஹஜ்ஜி உம்ரா விளம்பரப்படுத்தாம வழியில சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். அதே போல சதக்கா ஜகாத்து கொடுப்பது லேசி, ஆனா கொடுத்த சதக்காக்களை ஜகாத்துக்களை வழியில சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். அதனால புத்திசாலித்தனம், அமல் செய்வது புத்திசாலித்தனம். ஆனால் அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் எதுவென்றால் செய்த அமல்களை பாதுகாப்பது. நாம் எல்லோரும் அமல் செய்வதிலே அதிக அக்கறை காட்டுகின்றோம், ஆனால் அந்த அமலை பாதுகாப்பதிலே எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றோம். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நான் புறம் பேசுவதாக இருந்தால் என்னுடைய பெற்றோருடைய புறத்தை பேசியிருப்பேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் என்னுடைய நன்மைகளை இந்த உலகத்திலே கொடுப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இந்த உலகத்திலே நாம் புறம் பேசுகின்றோம் என்றால் எங்களுக்கு விருப்பமானவருடைய புறமா பேசுகின்றோம், எங்களுக்கு விருப்பம் இல்லாதவருடைய குறைகளை தேடி ஆராய்கின்றோம், எங்களுடைய நன்மைகள் எல்லாம், சிரமப்பட்டு செய்த நன்மைகள் எல்லாம், கண் விழித்து செய்த நன்மைகள் எல்லாம், அதே போன்று சிரமப்பட்டு ஓதிய குர்ஆன் திலாவத் எல்லாம் நாங்கள் விரும்பாத ஒரு சாதாரணத்துக்கு கொடுக்கின்றோம். அதனால்தான் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் புறம் பேசுவதாக இருந்தால் என்னுடைய பெற்றோருடைய புறத்தை பேசியிருப்பேன், ஏனென்றால் என்னுடைய நன்மையை கொடுப்பதற்கு அவர்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, செய்த அமல்களை பாதுகாப்பதாக இருந்தால் முதலாவது நாலு வகையான பக்குவங்கள் அவசியம். அதிலே முதலாவது வகையான பக்குவம் எதென்றால் எங்கட உள்ளம் பக்குவப்பட வேண்டும். உள்ளத்துல குரோதம், விரோதம், வஞ்சகம், பொறாமை இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமாக இருந்தால் நாங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் நெருப்பிலே போட்ட விறகை போன்று சாம்பல் ஆகிவிடும். ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குமோ அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் நெருப்பிலே போட்ட விறகை போன்று சாம்பல் ஆகிவிடும். நெருப்பை பார்க்கிறோம், அந்த நெருப்போடு அதாவது சாம்பல் இருப்பதை பார்க்கின்றோம், நாங்கள் போட்டது பழங்கையா மரமா விறகா என்று தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு பல வருடங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் உள்ளத்தில் இருக்கின்ற பொறாமை மூலமாக இன்னொரு சமுதாயத்தில் கொடுத்து வருகின்றோம். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, புத்திசாலித்தனம் எதுவென்றால் எங்கள் உள்ளத்தை பக்குவமாக வைத்தால், உள்ளத்திலே புரோதங்கள், விரோதங்கள், பொறாமைகள் இல்லாது தூய்மையான உள்ளமாக இருந்தால் நாளைய மறுமையிலே எங்களுடைய நன்மை எங்களுடைய மீதான பார்க்கலாம். அப்படி இல்லைன்றால் நாளைய மறுமையில இன்னத்தர மீதான் எங்களுடைய நன்மைகள் இருக்கும். எல்லோரும் சகஜத்துல கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்துல கையேந்துங்கள், செய்த நன்மைகளை எல்லாம் யா அல்லாஹ் நாளைய மறுமையில என்னுடைய மீதானுக்கு தந்துவிடு. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், மிகப்பெரிய வங்கவரத்துக்காரன், மிகப்பெரிய முஃப்லிஸ் யார் என்றால் என்னுடைய உம்மத்திலே நிறைய அமல்கள் செய்திருப்பார், அதே சந்தர்ப்பத்தில் அந்த அமல்களை விட அவருடைய பாவங்கள் மிகைத்திருக்கும், அவர்கள் செய்த அநியாயங்கள் மிகைத்திருக்கும், நாளைய மறுமை நாளிலே அல்லாஹுக்கு முன்னால் அந்த அடியான் வருவான். தொழுகையில் எந்த குறையும் இல்லை பரவா சுன்னத்தா, நோன்புல எந்த குறையும் இல்லை பல்வா சுண்ணத்தா எல்லாமே செய்திருக்கிறார், ஜகாத்துல எந்த குறையுமே இல்லை ஜகாத் தெளிவாக கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதே சந்தர்ப்பத்துல அவரை பற்றிய நன்மைகள் ஒரு பக்கம் வர அவனை பற்றிய முறைப்பாடுகள் இன்னொரு பக்கம் வரும். சில மனிதர்கள் வந்து சொல்வார்கள், சத்தமஹாதா, இந்த உலகத்துல என்ன ஏசி நானியா அல்லா, இந்த உலகத்துல தொழுதான் உண்மை, நோம்பு நோற்றுதான் உண்மை, இத்தகைய அமல்களை செய்து கொண்டு எனக்கு ஏசி நான் யா அல்லாஹ் என்று ஒரு சமுதாயம் சொல்லுகின்ற போது இவருடைய நன்மைகள் எடுத்து அப்படியே இன்னொரு சமுதாயத்துக்கு கொடுக்கப்படும். இன்னும் ஒரு மனிதர் வந்துருவார்கள், இந்த உலகத்துல என்ன விட்டு கட்டி நான் யா அல்லாஹ், தலை நிமிர்ந்து வாழ முடியாமல் தனியை ஒளிந்து வாழ வைத்தான் யா அல்லாஹ், இவன் செய்த பேச்சுக்களை எல்லாம் மக்கள் நம்பிக்கொண்டு என்னை ஒதுக்கினார்கள் யா அல்லாஹ், இப்போதாவது நீதம் கிடைக்குமா என்று நாளை மஹ்ஷரிலே உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நீதம் தா என்று அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதன் நாளைய மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் வந்திருப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நன்மையை கொண்டு வந்த அறியானிடத்திலே சொல்லுவான், உன் மூலமாக அநியாயம் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள், உன் மூலமாக நீ அவதூறு சொன்ன மனிதர்கள் இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு நன்மையை கொடுக்க வேண்டும், நன்மைகளுக்கு கொடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, அவருடைய நன்மைகள் முடியக்கூடிய தருவாயில் இருக்கும், ஆனால் அவருடைய முறைப்பாடுகள் முடியாது. அதே போன்று இன்னும் சிலர் வந்து சொல்லுவார்கள், என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான், என்னுடைய பணத்தை சாப்பிட்டான், எனக்கு தொந்தரவு செய்தான் என்று பலரும் பல முறைப்பாடுகளை செய்கின்ற போது இவருடைய நன்மையெல்லாம் கொடுத்து நன்மையெல்லாம் முடிந்துவிடும். இன்னும் அவரை பற்றிய முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நீதமுள்ள ரப் அல்லவா, கொடுப்பதற்கு நன்மை ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் நீதம் செலுத்த போகிறான், பாருங்கள் அல்லாஹுடைய நீதத்தை. எந்த அடியான் அநியாயம் அடைக்கப்பட்டு கவலையோடு நாளைய மறுமையிலே நீதம் கேட்டு வந்தானோ, அந்த அடியானுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் கேட்டு நன்மையோடு வந்த மனிதனுக்கு அந்த பாவங்கள் கொடுக்கப்படும். அதற்கு பின்னால் அந்த மனிதர் நரகிலே தூக்கி வீசப்படுவார். இவர்தான் மிகப்பெரிய நெசவாளி என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அடையாளப்படுத்தினார். அன்பான அல்லாஹ் நபியார்களே, நாம் எல்லோரும் விழித்து விழித்து அமல் செய்கிறோம். நாளைய மறுமையிலே நாம் எல்லாம் இந்த பட்டியலில் இருந்துவிட்டால், எங்களுடைய உறுப்புகள் பேணப்படாமல், உறுப்புகள் பாதுகாக்கப்படாமல், உள்ளம் பாதுகாக்கப்படாமல் இந்த அமல்களை எல்லாம் நாளைய மறுமையிலே இன்னொரு சமுதாயத்தை கொடுத்து வருவோம். அதிலே முதலாவது வகையான பக்குவம், உங்களுடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும். உள்ளத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டும். கிதாபுல இமாம் இப்னு அல்-ஜௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கூறுகின்றார்கள், மனிதன் அழக்கூடிய வகைகளை எழுதுகின்றார். அதுல ஒரு வகையான அழுகை புக்கா சுகுர், நன்றிக்காக வேண்டி ஒரு மனிதன் அழுகிறது. யாரோ ஒரு மனிதன் நிறைய உதவி செய்து விட்டார், அதுக்கு பிரதி உபகாரம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, அதுக்கு பகரமாக இவர் கண்ணீர் வடிக்கிறார், அதுக்கு நன்றியுடைய அழுகை என்று சொல்வார். இன்னும் ஒரு அழுகை இருக்கிறது, புக்காவுல் ஹம் இவல் ஹுசுன், கவலைக்காக வந்து அழுகிறது. அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு குழந்தை சிறு குராயத்தில் இறக்கின்ற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார். இது ஒரு கவலைக்கான ஒரு அழுகை. இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்கிறது, அன்புக்குரியவருடைய ஞாபகம் வருகின்ற போது அழுகிறது. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், அல்லது எங்களுக்கு விருப்பமானவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், அவருடைய ஞாபகம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே கண்ணாலே கண்ணீர் வரும். இது ஒரு வகையான அழுகை. இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்கிறது, அதாவது நடிப்புக்காக வந்து அழுகிறது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே போட்டுவிட்டு தந்தைக்கு முன்னால் வந்து கண்ணீர் வடித்தார்கள். அதெல்லாம் முகஸ்துதி, அதெல்லாம் காட்டுவதற்கு ஆண்டு அழுதார்கள், உண்மையான கண்ணீர் அல்ல. இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒருத்தர் அழுது கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து அழுவது. உமா அழுது கொண்டிருக்கிறாங்க, மகன் போறாரு, காரணம் தெரியாது, அந்த தாயோடு சேர்ந்து மகனும் அழுகிறார். ஒரு நண்பர் அழுது கொண்டிருக்கிறார், இன்னொரு நண்பர் கிட்ட போகின்ற போது அந்த நண்பரோடு சேர்ந்து அழுவார், காரணம் தெரியாது. அதே போன்று ஒரு வகையான அழுகிறது, புக்கா உல் முஸ்தஅஜில், கூலிக்கு அழுகிறது. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிற அந்த நாட்டிலே இல்லை, இந்தியா போன நாடுகளிலே பல பைசாக்கள், அதாவது பல இந்திய ரூபாக்கள் கொடுத்தால் அழுவார். சிலருடைய தொழிலே கூலிக்கு அழுவது. ஆண்கள் வேறையாக இருக்கிறார்கள், பெண்கள் வேறையாக இருக்கிறார்கள். இது ஒரு வகையான அழுகை. கண்ணியமானவர்களே, இந்த எல்லா வகையான அழுகையையும் விட உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வரக்கூடிய ஒரு அழுகை இருக்கிறது, அல் புக்காவு மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்தால் வடிக்கின்ற கண்ணீர். நோன்புடைய ஆரம்பத்திலே நாம் நிறைய தண்ணீரை பார்த்தோம். எங்களுடைய பகுதிகள் தண்ணீரை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல பிராணிகளை கூட நாம் இழந்தோம், உயிர்களை, பல உயிர் பிராணிகளை கூட இழந்தோம். அந்த அளவு தண்ணீர் அதிகமாக சென்றது. ஆனா இந்த தண்ணீரை கொண்டு நாளைய மறுமையில நரக நெருப்பை அணைக்க முடியாது. ஒரு மனிதன் நல்லா நினைத்து வடிக்கக்கூடிய கண்ணீரால் மாத்திரம்தான் நரக நெருப்பை அணைக்க முடியும்.
அதனால் தான் சொல்லுவார்கள், கண்ணால் கண்ணீர் வந்தால் என்னுடைய உள்ளம் சுத்தமாம். உள்ளம் சுத்தமானால்தான் அல்லாஹ் என்னுடைய உடம்பை சுத்தப்படுத்த பூமியில் இருந்தோ அல்லது வானில் இருந்தோ அல்லாஹ் எங்களுக்கு தண்ணீரை தருவான் என்று சொல்வான். கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, எனவே கண்ணீர் வடிப்போம் படைப்பினங்களுக்காக அல்ல, படைத்த ரப்புக்காக. கண்ணீர் வடிப்போம் இந்த உலகத்துக்காக அல்ல, மறுமைக்காக. கண்ணீர் வடிப்போம் இங்க உள்ள கற்பனை கதைகளை, இங்க உள்ள பத்திரிகளை பார்த்து அல்ல. கண்ணீர் வடிப்பதற்கு பொருத்தமான ஏத பவானு வைக்கிறது, அதை பார்த்து கண்ணீர் வடிப்போம். கண்ணியமானவர்களே, கண்ணீர் வடிப்போம் இங்கு உள்ள டாமாக்கள் நாடகங்களில் தொடர் கதைகளை பார்த்து அல்ல. நாளைய மறுமையிலே நரகிலே, அதாவது அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்த பாவிகளுக்கு கொடுக்கின்ற தண்டனைகளை நினைத்து கண்ணீர் வடிப்போம். எங்களுடைய வாழ்வு நிச்சயமாக மாறும். எனவே மிக பெருமதியான ஒரு அழுகை தான் அல்லாஹ்வை நினைத்து வடிக்கக்கூடிய கண்ணீர். இந்த அழுகைத்தான் குலப்பாக்கள் அழுதார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இவர்கள் அழுதார்கள், சஹாபாக்கள் அழுதார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்பராவுக்கு சென்றால் தாடி நனைந்து தன்னுடைய மேனிகள் நனைகின்ற அளவுக்கு அழுவார். அன்பான அல்லாஹ் நபியார்களே, ஹதரத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், அதை கேட்டு பின்னால் கண்ணீர் வடிப்பார்கள். அன்பான அல்லாஹ் நபியார்களே, எங்களை போன்று அமல்களே குறைவு செய்யாதவர்கள், சுன்னத்துகளை கூட பருவை போன்று செய்தவர்கள், 11 மனைவிமார்கள் வாழ்க்கை நடத்தினாலும் எந்த சுன்னத்திலும் குறை செய்யவில்லை. நானும் நீங்களும் ஒரு மனைவியோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டு பரவான தொழுகைகளையே கலா செய்கிறோம் என்றால் நாம் சொல்லலாம் அழகி வசனோடைய வாழ்வோடு ஒட்டி பார்க்கின்ற போது எந்த அளவு தூரத்தில் இருக்கின்றோம். சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அடிபட்டார்கள் மார்க்கத்தை சொன்னதால், இஸ்லாத்தை எட்டி வைத்ததால். ஆனால் இன்று இலங்கையிலே உள்ள நாம் போன்றவர்கள் தூட்டப்படுகிறோம், ஏசப்படுகிறோம் என்றால் இதனால் மார்க்கத்தை சொல்லாத நடைபெறுகின்றோம். சொல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற அடிகளுக்கு பல அந்தஸ்துக்கள், பல தரஜாக்களை அல்லாஹ் துவர்க்கத்திலே கொடுப்பான். ஆனால் நானும் நீங்களும் படக்கூடிய அடிகளுக்கு கண்ணியமானவர்கள் அதற்கு நன்மை இருக்குமோ தெரியல. இதற்கு வேறையாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லியார்களே, நம்முடைய வீட்டில சாதாரணமாக ஒரு சாரதி 10 வருடமாக வேலை செய்கிறார் வைத்துக் கொள்வோம். அது 10 வருடமாக ஒரு அந்நிய சாரதியாகத்தான் இருக்கிறார். அவருக்கு எங்களிலிருந்து ஒரு விஸ்மினுடைய விளக்கம், எங்களிலிருந்து ஒரு முசபாவுடைய விளக்கம், எங்களிலிருந்து ஒரு உதவுடைய விளக்கம் எதுவுமே நாங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்று சொல்வது அது வெறுமனே எங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. நாம் வளர வேண்டும், நாங்கள் மௌத்தான அந்த நாட்டில இஸ்லாம் வளர வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே, பசு மக்கா எப்போது வெற்றி கொள்ளப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற அதே பிராயத்திலே அந்த மக்கா நகரம் இலைகள் நிறைந்த நகரமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபயம் அளிக்கப்பட்ட பூமியாக, முழு உலகில உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் அங்கு செல்லக்கூடிய இடமாக மாற்றினார்களா இல்லையா? இன்றும் கூட அங்கு மிகப்பெரிய ஒற்றுமையை பார்க்கலாம். ஒரு எகாமத்திலே 15-20 லட்சம் மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக அல்லாஹ் வைத்திருக்கலாம். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! எனவே கண்ணியமானவர்களை, இஸ்லாம் என்று சொல்வது அது எங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள அல்ல, மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், தாவா பணி செய்ய வேண்டும். எனவே முதலாவது வகையான பக்குவம் என்னுடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும். இரண்டாவது வகையான பக்குவம் கண்ணியமானவர்களே, எங்களுடைய முழு உடம்பும் பக்குவப்பட வேண்டும். அல் இபாதா அல் பதனியா, உடம்பால் செய்யக்கூடிய இபாதத். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் உடம்பால் இபாதத் செய்வாரோ அந்த இபாதத்தோட கல்பு ஜாயிண்டாக வேண்டும். அல் இபாதா அல் கல்பியா, உடம்பாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் உடம்பால் செய்யக்கூடிய அமல் இந்த உலகத்தோடு மட்டும்தான். உள்ளத்துல தூய்மை இல்லாமல் செய்யப்படுகின்ற, இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படுகின்ற அமல் அது வெறுமனே என்னுடைய உடம்பால் செய்தால் அது இந்த உலகத்தோடு மாத்திரம்தான். இஸ்லாத்துடைய குறிக்கோளும் அதுதான். நாங்கள் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்றல்ல, அக்சரு அமலா அல்ல, அக்சனு அமலா, அழகான அமல் செய்ய வேண்டும், இஹ்லாஸாக அமல் செய்ய வேண்டும். குறைவாக செய்தாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும். நிறைவாக நிறைய வணக்கங்கள் செய்து கண்ணியமானவர்களே மற்றவுடைய குறைகளையும் தேடிவிட்டு அந்த அமல்களை அன்னொரு கொடுக்க வேண்டும். செய்கின்ற அமல்களை திருத்தமாக இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்கு செய்வோம். எனவே முதலாவது வகையான பக்குவம் உள்ளம் பக்குவப்பட வேண்டும். இரண்டாவது இந்த உடம்பு பக்குவ வேண்டும். உடம்பு பக்குவப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள்ல எந்த குறையும் செய்யக்கூடாது. தொழுகை போன்ற கடமைகளை இந்த உடம்பால் நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எங்களுடைய பெற்றோருக்கு செதுமை செய்யவே அதிகமாக பெற்றோருக்கு அதிகமாக செதுமை செய்ய வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய உறவுகளுக்கு அதிகமாக செதுமை செய்ய வேண்டும். பெற்றோருடைய பொருத்தத்தை இந்த உலகத்திலே நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்போது நான் நாளைய மறுமையிலே அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான். கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, பெற்றோர்களை பார்க்கின்ற விடயத்திலே இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகின்றது. பிர்ருல் வாலிதை தீனுன் வதை, பெற்றோர்களை பார்ப்பது ஒன்று தீன், இன்னொன்று கடன். ஒன்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாயம் பார்க்க வேண்டும், பார்க்காவிட்டால் குற்றம். இரண்டாவது பகுதி தெய்ன் கடன். நாங்க எங்கட பெற்றோரை பார்க்க இல்லையா, கூலிக்கு பணம் கொடுத்து வைத்தியசாலை நிப்பாட்டி பார்க்கிறோமா? நிச்சயமாக நான் இன்னொரு காலத்துல இன்னும் சில வருடங்களுக்கு அப்பால் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களை பணம் கொடுத்து பார்ப்பார்கள். எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் உதைந்தோமா அடித்தோமா? நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் ஒரு காலம் எங்களுக்கு உதவிவார்கள், அடிப்பார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு உறவு தான் பெற்றோருடைய உறவு. அதை பேணிக் கொள்ளுங்கள். ரமலானுடைய காலத்திலே மிக முக்கியமாக பேணிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை சமூகத்துல பார்க்கிறோம், ஒரே ஊர்லதான் தந்தையும் தாயும் தந்தையும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதே ஊரில் தான் பிள்ளைகளும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாத கணக்கிலே தாய் தந்தையை பார்க்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள். முந்தி ஒரு காலம் இருந்தது, மகளுக்கு பின்னால் சுகவுக்கு பின்னால் பெற்றோரிடத்தில் சென்று பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து பெற்றோருடைய துவாவை பெற்று விட்டு வருவார்கள். ஆனால் இன்று நானும் நீங்களும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மைதான், நாங்கள் எல்லோரும் எங்களுடைய போனுக்கும் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் எங்களுடைய பேஸ்புக்குக்கும் கொடுக்கிற நேரம் எங்களுடைய உம்மா அப்பா கொடுக்கிறல்ல, எங்களுடைய அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறல்ல, எங்களுடைய கலாம் குர்ஆனுக்கு கொடுக்கிற இல்ல, எங்களுடைய உறவுகளுக்கு கொடுக்கிற இல்ல, எங்களுடைய மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற இல்ல. விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய நேரம் எங்கேயோ கழிந்து கொண்டு போகிறது. யூதருடைய மிகப்பெரிய திட்டங்கள் ஒன்றுதான், அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு ஹல்வஸ், இதை துண்டிப்பது. இன்றைக்கு என்னென்ன சாதனங்களை படைத்து துண்டிக்க முடியுமோ அந்த அளவு துண்டித்து விட்டார்கள். தன்னுடைய மனைவியை விட்டுக்கொண்டு தன்னுடைய தொழில் துறவு 10 நாள் ஓய்வை கொடுத்து கொண்டு தான் கொஞ்சம் விளையாடிய பிள்ளைகள்லாம் வீட்டில வைத்துக் கொண்டு ஏசி காப்பது வாழால் 10 நாள். ஆனால் போனை விட்டு கலந்து கொள்ள, வாட்ஸ்அப்பை விட்டு கலந்து கொள்ள, அந்த அளவு மக்கள் இன்று யூதர்களுடைய சதியிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே நலவுகள் இருக்கலாம், ஆனால் அதிலே நலவுகளை விட அதிகமான கெடுதிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, கண்ணியமானவர்களே, அடுத்த வீட்டுக்காரரும் அடுத்த வீட்டுக்காரரும் ரெண்டு பேர் சேர வேண்டும், போறாம இன்னொருத்தரை பத்தி பேசுவது, இன்னொருத்தரை பத்தி கழுவுவது. ஆனால் ஒரு அறையில ஒரு மணிக்கு இருந்து கொண்டும் போன்ல கழுகலாம், ஒரு மணிக்கு இருந்து கொண்டும் பலருடைய பேச்சுக்களை பேசலாம். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, ரமலான்ல செய்த அமல்களை இப்படியான கிரமங்களை கொண்டு வீணாக்கி விடாதீங்க. இரண்டாவது, எங்களுடைய உடம்ப தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க. உறவு முறைகள் ஒரு நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. உறவு முறைக்குதே இருமி பெருமதியான உறவு, தந்தையுடைய உறவு, தாயுடைய உறவு, இரத்த உறவு, இதெல்லாம் பெருமதியான உறவு. திருமண உறவிக்கு அது சில வேலை முறிந்து போகலாம். திருமணம் முடிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக மாப்பிள்ளையுடைய பேரு தெரியாது, மாப்பிள்ளையுடைய வாப்பா அம்மாவோட பேரு தெரியாது, அதே போல அவனோட ஊரும் தெரியாது. திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலதான் அவனோட பேரு ஊர் எல்லாம் தெரியும். திருமணம் முடிச்சு 3-4 மாதத்துல ஏதோ முன்ன பின்னாகி தலாக்காகும். அந்த உறவு பிரிஞ்சா பிரிஞ்சதுதான். ஆனா நம்முடைய இரத்த உறவு, தாய் சாப்பிட்டோட உறவு இருக்குது, இந்த உறவு கபரு வரைக்கும் வரக்கூடிய உறவு, அல்லாஹ்வுடைய அருத்தோடு சம்பந்தப்படக்கூடிய உறவு. எனவே கண்ணியமானவர்கள், இந்த உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களுடைய அமல்களை நாளை மறுமையில எங்களுடைய மீதான தருவார். மூன்றாவது வகையான பக்குவம் எங்களுடைய முழு உடல் உறுப்புகள் பக்குவப்படவே. நிறைய மக்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் இந்த உறுப்புகளால் வீணடிக்கப்படுகிறது. அருவறுப்பானவைகளை கேட்பதனூடாக எங்களுடைய அமல் வீணடிக்கப்படுகிறது. அருவறுப்பானவைகளை பேசுவதனூடாக அமல் வீணடிக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்,
وَقُلْ لِعِبَادِي يَقُولُ الَّتِي هِيَ أَحْسَنُ.
நபியே நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மக்களோடு பேசும் போது மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு பேச சொல்லுங்க. ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறீங்க, நினைத்தவாறு பேசவானாம், அழகான வார்த்தையை கொண்டு பேசுங்க என்பதா குர்ஆன் உங்களுக்கு
படிக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், எதிரிகளோட நீங்க கதைச்சாலும் சொத்தாக கிடைக்கும். கனிமானவர்களே, பிராமணத்தில் அல்லாஹ் இரண்டு நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்களுக்கு சொல்லுகின்ற புத்திமதி தெரியுமா? மிகப்பெரிய புத்திமதி எல்லாம் அல்லாஹ் சொல்ல இல்ல, மிகவும் சுருக்கமான ஒரு புத்திமதி சொல்கின்றான். பேசுகின்ற போது நடந்து கொள்கின்ற முறை,
நீங்க
ரெண்டு பேரும் போவாங்க,
அவன்
ஹக்கு பாத்தியும் தெரியாம வாழ்றான், நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான். எனவே நீங்க ரெண்டு பேரும் போய்
நீங்க
ரெண்டு பேரும் போய் சொத்தா பேசுங்க. இஸ்லாத்துக்கு எதிரானவன் தானே ஒரு தப்பில் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொள்வதற்காக வேண்டி 12,000 குழந்தைகளை கொண்டு குவித்த மிகப்பெரிய ஒரு கடுங்கோலை, அப்படிப்பட்ட ஒரு கடுங்கோலை நான் ஒரு அரசு நடத்தி அனுப்புகின்ற போது மிருதுவாக பேசுங்கள் என்றெல்லாம் நபிமார்களை கட்டளையிட்டான். இந்த நாட்டை பொறுத்தவரை அப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, நீங்கள் அப்படி மிருதுவாக பேசினால் என்ன தெரியுமா நடக்கும்? படிப்பினை பெறுவான், முஸ்லீம்களுடைய நாமால நேர்மைதான் வரும், அருவறுப்பானது வராது என்று பிறவுன் படிப்பினை பெறுவான். அல்லதான் அல்லாவை பயப்படக்கூடும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றன. எனவே கண்ணியமானவர்களே, உறுப்புகளால செஞ்ச நன்மையை வீணாக்கி விடாதீங்க. இந்த நாவல் இருக்கிறதே கிட்டத்தட்ட 50 கிராம் ஆனா 50-60 கிலோகிராம் எடையுடைய முழு உடம்பையும் கொண்டு நரங்களை வீட்டக்கூடிய ஆற்றலுடைய உள்ளத்துல சைத்தா நிறைய விடயங்களை போடுவான். உள்ளத்துல வரக்கூடிய எல்லாவற்றையும் நாவால பேசாதீர்கள். அப்படி பேசினால் சிலர் புரிவார்கள், சிலர் புரிவார்கள். ஒரு கூட்டம் புரியும் அல்லது இன்னொரு கூட்டம் பிரியும். அதனால் உள்ளத்திலிருந்து வரக்கூடியவைகளை நல்லதை பேசுங்க. இன்றைக்கு சமூகத்துல நிறைய மக்களை நாங்க பார்க்கிறோம், தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அவர் நீதவானாக மாறுற, அவர் சொல்றதுதான் தீர்ப்பு. கண்ணியமானவர்களே, இன்னும் ஒருவருக்கு பிரச்சனை வந்துட்டா இடையில குறுக்கிட்டு அவர் ஒரு சட்டத்தரணியா மாறுற. கண்ணியமானவர்களே, தெளிவுகள் தெரியாமல் யாரும் குறுக்கிட கூடாது. அப்படி குறுக்கிட்டால் நாங்க செய்த நன்மையெல்லாம் சம்பந்தப்பட்ட ஏனைய மக்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். நாளைய மறுமையிலே எங்களுடைய நன்மை எங்களுடைய மீதான இருக்காது. எனவே எங்களுடைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹ்வு நபியர்களே, சஹாபாக்கள் ஏன் நாவிலே கல்லை போட்டார்கள்? எங்களுக்கு பைத்தியம் மாதிரி விளங்கும். அவருடைய அமல்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த அழகான முன்னுதாரணங்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எங்களுடைய முழு உடல் உறுப்புகளையும் பாதுகாத்தால் எங்களுடைய இபாதத்தை நாளைய மறுமையில் எங்களை மீது அளவு பார்க்கலாம். இறுதியாக எங்களுடைய சொத்து செல்வம் பக்குவப்பட வேண்டும். நான் ஹராமான முறையில் தேடினா செஞ்ச அமல் எல்லாம் நாளைய மறுமையில் எங்களை மீது அளவு இருக்காது. அதே போன்று ஹலாலான முறையில் தேடுகிறோம், செலவழிப்பு ஹராமாக மாறுகிறது என்றாலும் அதையும் எல்லாம் கவல் செய்ய மாட்டான். ஒரு மனிதனுக்கல்லா செல்வத்தை கொடுக்க கொடுக்க அவன் தாழ்வானவர்களோடு அவன் ஏழைகளோடு நட்பு கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு அல்லா கொடுத்த நியமத்தாக வரும். அவனை விட மேலே உள்ளவர்கள் அவன் பார்க்க முற்படுவான் என்றால் அவனுக்கு கொடுத்த நியமத்தாக விளங்காது, அவன் பேராசைப்படுவான். எனவே கண்ணியமானவர் எந்த அளவில் செல்வத்தை கொடுக்கிறானோ அவன் தாழ்ந்து போக வேண்டும். அவனை விட கீழே உள்ள எத்தீங்களே, கீழே உள்ள அனாதைகளை, கீழே உள்ள வறியவர்களை பார்க்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, செல்வந்தர்கள் சொல்லக்கூடியவர்கள், மற்றவர்களை விட ஓரளவு வசதி இருக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு மகானுத்தால் எங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் சோதிப்பதற்காக. ஏழைகளுடைய வரியருடைய பணத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் அவனுடைய கையிலே
தந்திருக்கிறான்.
உங்கள் சிலரை விட நாங்கள் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லாரும் உலமாக்களாக இருந்து விட்டால் யாருக்கு கற்றுக் கொடுப்பதனால் நல்லா பொதுமக்களை வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லோரும் பணக்காராக இருந்து விட்டால் அந்த பணத்தை யாருக்கு கொடுப்பது? அல்லாஹ் ஏழை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் ஆட்சியாளராக இருந்து விட்டால் யாரை ஆட்சி செய்வது? அதனால் குடிமக்களை எல்லாம் வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, செல்வந்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பணக்காரன் சொல்லக்கூடியவர்கள், வசதி உள்ளவர்கள் சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்ற செல்வம் ஏழைகளுடைய செல்வத்தையும் சேர்த்துத்தான் எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த செல்வத்தை நல்ல முறையில பயன்படுத்த இல்லைண்டா நிச்சயமாக நாளைய மறுமையில நாங்க அவகாசம் கேட்போம். நாளை மறுமையில கை சேதப்படுவோம், சக்கராத்தில் அவமாட்ட கேட்போம். கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறராத்தரப்பட்டது, எங்களுடைய பெயர் எங்களுக்கு பிறராத்தரப்பட்டது, எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை நாங்கள் பாவிப்பதை விடவும் இன்னொரு சமுதாயம் தான் அதை கூடுதலாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல எங்களுக்கு தரப்பட்ட கல்வி மரியாதை அந்தஸ்து எல்லாமே எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது. அதே போல நாங்க மௌத்தானா நாலு கடமைகளை எங்களுக்காக செய்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழிற்பார்கள், நல்லடக்கம் செய்வார். அந்த நான்கு கடமைகளையும் பிறராலதான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். எனவே இத்தகைய வாழ்க்கைக்குள்ளே அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். சக்கராத்துல நாங்க அவகாசம் கேட்போம், இதற்கு நோம்பு பிடிப்பதற்காகவோ தொழுவதற்காகவோ அல்ல, இருப்பதை கொடுத்து விட்டு வருவதற்காக. லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு, திருப்பி அனுப்பி நான் செய்யற வேலை ஏழை எளிய மக்கள் கண்ணீரை துடைச்சிட்டு வாரேன், மற்றவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்துட்டு வாரேன், இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மகிழ வைப்பிட்டு வாரேன் என்று அவகாசம் கேட்பான். ஆனா அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். இந்த மனிதனுடைய சக்கராத் இப்படியே போய் மறுமையில் இந்த மனிதன் கைகேதப்படுவான். என்னுடைய பணம் எனக்கு பிரயோஜனம் தரலையே, நான் தேடி போட்ட பணம், நான் வேலை செய்து உழைத்த பணம், நான் இதை அனுபவிப்பதை விட இன்னொரு சமுதாயம் அதை கூடுதல் அனுபவிக்கின்றார்களே, என்னுடைய பிள்ளைகள் பணத்துக்காக சண்டை பிடிக்கின்றார்களே, என்னுடைய உறவுகள் என்னுடைய செல்வத்துக்காக சண்டை பிடிக்கின்றார்களே, இந்த செல்வத்தை கொண்டு நான் நல்ல முறையில வாழ இல்ல, ஒரு வாகனத்தை எடுத்து ஓட இல்ல, அழகான ஒரு வீடு கட்டி வாழ இல்ல, மற்றவங்களை வாழ வைக்க இல்ல. எனவே கண்ணியமானவர் அவர் கவலைப்படுவார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய சிபத்துகள் ஒன்றுதான், அல்லாஹ் இந்த அடியார்களை நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் நுழைய வைத்து மனிதன் சுவர்க்கத்திலே இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். இதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சியிலே ஆழ்ந்திருப்பான். எனவே இந்த உலகத்திலே செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைக்கின்ற போது, கொடுத்து மகிழ வைக்கின்ற போது, நிச்சயமாக அந்த ஏழையை வாழ வைத்த அந்த தனவந்தர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவான். அப்படி இல்லை என்றால் நாளைய மறுமையிலே என்னுடைய செல்வம் எங்களுக்கு சுஜா அண்ட் அஃபரா விஷமுள்ள பாம்பாக மாற்றப்படும். அன கண்புக்க அன மாலுக்க, நான் தான் அவனுடைய செல்வம், நான் தான் அவனுடைய பணம் என்று அவனுக்கு தண்டனையை கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே அன்பானவர்களே, இருக்கிறதா சொத்து செல்வம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துங்கள், வறியவர்களுக்கு பயன்படுத்துங்கள், மதரசாவுக்கு பயன்படுத்துங்கள், பள்ளி வாயிலுக்கு கொடுத்து கொடுத்து உதவுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில அந்த செல்வத்தை குணங்களை கண்ணியப்படுத்துவார். நாளைய மறுமையில மக்கள் எல்லாம் இருள் இருள் என்று கத்தப்படுவார்கள். யாரெல்லாம் சதக்கா கொடுத்தாங்களோ, நிச்சயமா சதக்கா கொடுத்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த சதக்காவின் மூலமாக வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஏனே மக்கள் கேட்பார், இந்த வெளிச்சம் இருந்து வந்தது, அல்லாஹ் தந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ் எனக்கு கஞ்சத்தனம் இல்லாமல் தந்தால் நானும் கஞ்சத்தனம் இல்லாமல் மக்களுக்கு கொடுத்தேன், அதனால் என்னை கௌரவித்திருக்கிறான் அல்லாஹ் என்று அந்த அடியான் ஏனே அடியாளத்தை சொல்லுவார். எனவே கண்ணியமானவர்களே, ஹதீஸ்களை தெளிவாக வந்திருக்கிறது, யாரெல்லாம் கொடுக்காமல் முடிச்சு போட்டு வைக்கிறாங்களோ அல்லாஹும் அவங்களுக்கு முடிச்சு போட்டு விடுவான், யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து வைக்கிறாங்களோ அல்லாஹும் அவங்களை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வான், யாரெல்லாம் எண்ணி எண்ணி கொடுக்கிறாங்களோ அல்லாஹும் அவங்களுக்கு எண்ணித்தான் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்தை கொண்டு மற்றவர்களை வாழ வையுங்கள். செல்வம் வர வர நீங்கள் ஏழ்மையாலே செல்லுங்கள், ஏழ்மையான மக்களோடு கூடுதலாக தொடர்பு ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக அந்த நியமத் பெருமதியான நியமத்தாக சக்கராத்திலும் நாங்கள் அவகாசம் கேட்க மாட்டோம், நாளை மறுமையிலும் அல்ல அந்த செல்வத்தை கொடுங்களை கண்ணியப்படுத்துவான். எனவே நாலு வகையான பக்குவங்களை ஞாபகப்படுத்தினேன். முதலாவது எங்கள் உள்ளம் பக்குவப்பட்டால் தான் எங்களோட அமல் நாளை மறுமையில எங்களுடைய மீதால் இருக்கும். இரண்டாவது எங்கள் உடம்பா செய்யக்கூடிய இபாதத் பக்குவப்பட வேண்டுமாக இருந்தால், நம்முடைய உடம்பா செய்யக்கூடிய இபாதத் நிச்சயமாக உடம்பு நல்ல முறையில் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த உடம்புகளால் அல்லாஹுக்கும் எங்களுடைய பெற்றோருக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் அதிகமாக கிதமை செய்கின்ற போது, இந்த உடம்புகளால் மற்றவர்கள் தொந்தரவு இருக்காமல் இருக்கின்ற போது, நிச்சயமாக எங்கள் அமல நாளை மறுமையில் எங்களை மீதால பார்க்கலாம். மூணாவது விஷயம், எங்களை உறுப்புகள் எல்லாம் பாதுகாத்துக் கொண்டால் எங்களுடைய அமல்களை நாளை மறுமையில் எங்களை மீதால பார்க்கலாம். நாலாவது விஷயம், சொத்து செல்வத்தை பக்குவமாக தேடுங்கள், பக்குவமாக செலவழிங்க, நிச்சயமாக நாளை மறுமையிலே எங்களுடைய அமல்களை எங்களுடைய மீதானே பார்க்கலாம். அடுத்த விஷயம், கண்ணியமானவர்களே, பெருநாள் தினம் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு வருகின்ற போது, ஐதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு வருகின்ற போது வீட்டிலே ஏதாவது சாப்பிட்டு விட்டு வருவார்கள். ஈச்சம்பனை சாப்பிடுவதாக இருந்தால் ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு வாருங்கள். வீட்டில இருந்து புறப்படுகின்ற போது தத்வீர் மொழிந்தவர்களாக பள்ளியை நோக்கி வருகின்ற வரைக்கும் அந்த தத்வீரை சொல்ல வேண்டும். அதுக்கு பின்னால் பள்ளியிலே தத்வீர் சொல்லப்படும் அந்த தத்வீரும் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். கனிமானவர்களை வருகின்ற போது ஒரு பாதையாலும் செல்லுகின்ற போது இன்னொரு பாதையாலும் சென்று கொள்ள வேண்டும். அதே போன்று பெருநாளுடைய தினங்களிலே தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தாபாவுடைய துவாவை ஊதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று பெருநாளைக்கு முடியுமானவர்கள் புத்தாடை அணிந்து கொள்வது மிகவும் ஏற்றமாக இருக்கிறது. புத்தாடை அணிவதற்கு யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ ஒட்டு போட்டு ஆடையா இருந்தாலும் பரவாயில்லை, சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்வான். பெண்களை பொறுத்த வகையில பெண்கள் இறுக்கமான ஆடை அணிய முடியாது, பெண்கள் உருவங்கள் போட்ட ஆடை அணிய முடியாது, பெண்கள் மனம் பூச்சப்பட்ட ஆடை அணிய முடியாது, பெண்கள் அந்நியர்கள் கொப்பாக ஆடை அணிய முடியாது, அதே போன்று ஆண்களுக்கு ஒப்பாகவும் பெண்கள் ஆடை அணிய முடியாது. எனவே பெண்களுடைய ஆடை விடயத்திலே கொஞ்சம் கூடுதலாக கவனமிடுங்கள் என்று அநேகமான மனிதர்களை பாவத்திலே தூண்டக்கூடிய ஒரு செயலாக பெண்களுடைய ஆடை இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஆண்கள் தான் பெண்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பக்குவமான ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெண்களே அவங்களுக்கு தேவையான ஆடைகளை போய் எடுத்துட்டு வராங்க. ஆனா அந்த ஆடைகள்ல எவ்வளவு முன்ன பின்ன இருக்குது என்பதை யாருமே யோசிக்கிறில்ல. எனவே அதையும் ஏன்றாவது இஸ்லாமிய முறைப்படி செய்வதற்கு முயலுங்கள்லாம் நிச்சயமாக எங்களை கபூல் செய்து கொள்வான். அதே போன்று இந்த பெருநாளுடைய தினங்கள்ல கண்ணியமானவர்களே எங்கட உறவுகளோட குரோதங்கள் விரோதங்கள் யாரும் வச்சு கொண்டிருக்காங்க. யாரையோ அவர்கள் நாங்கள் கோபித்துக் கொண்டிருந்தா சலான் சொல்லி உருவாகி கொள்ளுங்க. சொல்லாஹு அலஹி வசன் அவர் சொன்னார்கள், ஒரு ஊரும் ஒரு ஊரும் அல்ல, ஒரு ஜமாத்தும் இன்னொரு ஜமாத்தும் அல்ல, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் அல்ல. உங்களுடைய ரெண்டு நபர்கள் பேசாம இருக்கிறாங்கண்டா அவங்க ரெண்டு பேருடைய அமல்களையும் அல்லா ஒவ்வொரு திறமையிலையும் வியாழன் திங்கக்கிழமனால் எங்களுடைய அமல் அல்லாவிட்ட போற நாள் யாரெல்லாம் கோபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட அமல் அல்லாட்ட போகாது, அவங்களோட தலையோட தான் தலைக்கு மேல ஒரு ஜானும் அந்த அமல் போகாது. எனவே உறவுகளுக்கு யாராவது உறவு முறைகளை துண்டிச்சிருந்தா அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துங்க. உறவு முறைகளை சேர்ந்து வாழ்றது என்பது எங்களுக்கு தாராங்க என்பதுக்காக அவனை கொடுக்கிறது, எங்களுக்கு சொல்றாங்க என்பதுக்காக அவனை சொல்றது, எங்களை கவனிக்கிறாங்க என்பதுக்கு அவனை கவனிக்கிறது, இதெல்லாம் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்றது. எங்களுக்கு தராட்டியும் நாங்க கொடுக்கணும், எங்களுக்கு சொல்லாட்டியும் நாங்க சொல்லணும். நாளைய மறுமையில் அல்லாஹ் எங்களிடத்துல விசாரிப்பான், உங்களுடைய சாச்சா, உங்களுடைய நானா, உங்களுடைய தங்கச்சி நீங்க பார்த்தீங்களா இல்லையா என்று அல்லாஹ் எங்கள்கிட்ட விசாரிப்பான். அவங்க உங்களுக்கு தந்து நீங்க கொடுத்தீங்களா இல்லையா என்பதை அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்க மாட்டான். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய தாய் தந்தை நீங்க பார்த்தீங்களா இல்லையா என்பது நாளைய மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். எனவே அன்பானவர்களே, உறவுகளோடு ஒட்டி வாழ்வதற்கு மிகவும் பொருத்தமான வாழ்வு. அதே போன்று யாரெல்லாம் எங்களை வெற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒட்டி வாழுங்கள். யாரெல்லாம் நாங்க வானாந்து ஒதுங்கி போறாங்களோ அவங்களோட சலான் சொல்லி பேசிக் கொள்ளுங்க. நாங்க சலான் சொல்லி பேசும் போதும் நாங்க செக்கன் ஆகிற மாதிரி விளங்கும், நாங்க கொஞ்சம் கீழே போற மாதிரி விளங்கும். கண்ணியமானவர்கள், அப்படி யாரும் கீழே போற இல்ல. யார் சலான் சொல்வதில் முந்தி கொள்றாங்களோ அவங்க சுவர்க்கம் செல்வதில் முந்தி கொள்றாங்க. இந்த உலகத்துல வளர்த்து கௌரவங்களை சைத்தான் அழகாக காட்டுவான், நாளைய மறுமையில சுவர்க்கத்தை மறைச்சிடுவான். ஜகாத்து கொடுக்கும் போது எங்களோட பொருள் குறையிற மாதிரி விளங்கும், ஆனா பொருள் குறையிற இல்ல. எனவே கனிமானவர்களை பிறருக்கு மன்னிப்பு கொடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு கிணத்துல போட்டு விட்டு வந்தாங்க. அந்த இரத்த உறவுகளை மன்னித்தார்களா இல்லையா? அவர்களோட உயிரை விட உங்களோட உயிர் பெருசா? அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரன் சூனியக்காரன் திட்டினார்கள், ஏசினார்கள். அவருடைய மான மரியாதையை விட என்னுடைய மான மரியாதை பெரிதா? கண்ணியமானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள விபச்சாரி என்ற ஒரு சமுதாயம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் மன்னித்தார்களா இல்லையா? அவருடைய மானத்தையும் மரியாதையை விட எங்களுடைய மான மரியாதை பெரிதா? எனவே கண்ணியமானவர்களே, யாராவது எங்களோட பேச்சாக இருந்தா இது ஒரு தௌபாவாக இந்த இறுதி ரமலான் எங்களுக்கு ரொம்ப அதாவது தௌபாவாக வரக்கூடிய பெருநாள் தௌபாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வல்லவன் அல்லாஹா சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்வை பொருந்து கொள்ளப்பட்ட வாழ்வாக கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், செய்த அமல்களை எல்லாம் நாளை மறுமையிலே எங்களுடைய மீதானிலே அதை பார்க்கக்கூடியதாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அமல்களை பேணுதலான முதல்ல செய்து பேணுதலான ஒரு நாளை மறுமையில் அந்த அமல்களை பெற்றுக்கொண்டு மேலான சுவருக்கு தரையக்கூடிய கூட்டத்தில் எல்லாரை சாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்கு ஏற்றுக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமலான் நிறைய பக்குவங்களை தந்தது. யா அல்லாஹ், எல்லா பக்குவங்களும் ஏனைய மாதங்கள் எங்களை வாழ்க்கையில வெளிப்படுத்தவையாளா, எங்கட சொல்ல வெளிப்படுத்தவையாளா, எங்கட செயல வெளிப்படுத்தவையாளா, எங்களுடைய வாழ்க்கையை முழு ஒன்பத்துக்கும் பிரயோஜனமான வாழ்க்கையாக, முழு ஒன்பத்துக்கும் முன்னுதாரணமுள்ள வாழ்க்கையாக கபூல் செய்வாயாக. யாவது எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.